வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 38. வாசிப்பவர் மதுமிதா. நானும் ஞானாம்பாளும் எங்களுடைய துயரங்களை ஒருவருக்கொருவர் சொல்லி மனம் தேறின பிறகு ஞானாம்பாள் என்னை நோக்கி, நீங்கள் உங்களுடைய வரலாறுகளை எனக்கு தெரிவித்த போது ஒரு முக்கியமான சங்கதியை தெரிவிக்காமல் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் பொழுது விடியாமல் பாடினதாகவும் அந்த பிரகாரம் பொழுது விடியாமல் இருந்ததாகவும் பிறகு நீங்கள் வேறொரு பாட்டு பாடி பொழுது விடியும்படி செய்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். அந்த சங்கதியை எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கும்பிட்டாள். சக்கிலியன் பட்சமாக நியாயாதிபதி தீர்மானம் செய்ததும் நான் கிரகணத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு பொழுது விடியாமற் பாடினதும் பிறகு ஜனங்களுடைய வேண்டுகோளின் பிரகாரம் நான் பொழுது விடியும்படி பாடினதும் ஞானாம்பாளுக்கு பூரணமாக தெரிவித்தேன். அதை கேட்ட உடனே அவள் நெடுநேரம் வரைக்கும் குலுங்க குலுங்க சிரித்தாள். பிறகு அவள் என்னுடைய சாமர்த்தியத்தை மெச்சிக்கொண்டு, என்னுடைய அத்தான் நெருப்பை சுடுமென்பார், தண்ணீர் குளிர்ந்திருக்குமென்பார், ஈ பறக்குமென்பார், காகம் கருப்பாகவும் கொக்கு வெண்மையாகவும் இருக்குமென்பார், ஆகையால் அத்தானை போல் சமர்த்தர்கள் யார் என்னும் கருத்தை அடக்கி ஒரு வெண்பா பாடினாள். அஃது தீயே சுடுமென்பர், தென்னீர் குளிருமென்பர், ஈயே பறக்குமென்பர் இந்நமுந்தான், பாய்காகஞ் சுத்த கருப்பென்பர், சூழ் கொக்கு வெண்மையென்பர், அத்தானை போல் சமர்த்தர் யார் என்பதுதான். நான் அத்தான் என்கிற முறைமை பற்றி ஞானாம்பாள் பரிகாசமாக பாடினபடியால் ஒருவரும் விகற்பமாக எண்ணார்கள் என்று நம்புகிறேன். ஞானாம்பாள் என்னை பார்த்து, நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கு சாதகமாயிருக்குமென்று நினைத்தே நான் இந்த ராஜ்யபாரத்தை அங்கீகரணம் செய்தேன். இப்போது என்னுடைய மனோரதம் நிறைவேறி உங்களை காணும்படியான பெரும் பேறு கிடைத்து விட்டதால் இனி நமக்கு இந்த ராஜ்யபாரம் வேண்டுவதில்லை. எனக்கு நீங்களே எஜமான், நான் உங்களுக்கு ஊழியக்காரி. நான் உங்களுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு இராஜாங்கத்தை வகிப்பது முறையல்ல. அன்றியும் அரசாட்சி செய்ய தகுந்த யோக்கியதையும் என்னிடத்தில் இல்லை. ஆகையால் ஒருவருக்கும் தெரியாமல் நாம் இந்த ஊரை விட்டு போய்விடுவதே சர்வோத்தமம் என்றாள். நான் அவளை பார்த்து, இந்த ஊர் சில காலமாக அரசனில்லாமல் அராஜகமாக இருப்பதால் துஷ்டர்கள் அதிகரித்து சாதுக்கள் எல்லோரும் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல துன்பப்படுகிறார்கள். இதை நாம் சுவானுபோகமாக தெரிந்திருந்தும் அந்த சாதுக்களை கைவிட்டு போவது தர்மமா? அன்றியும் நீ மகாராணியாயிருப்பதும் உனக்கு நான் கணவனாயிருப்பதும் எனக்கு எவ்வளவோ மேன்மை. அந்த மேன்மையை இழந்துவிட எனக்கு சம்மதமில்லை என்றேன். அதற்கு ஞானாம்பாள் சொல்லுகிறாள், ராஜ்யபாரத்தை வகிப்பது எனக்கு அசம்மதமாயிருந்தாலும் அது உங்களுக்கு பிரியமாயிருக்கிறபடியால் உங்களுடைய சித்த பிரகாரம் நடக்க காத்திருக்கிறேன். பெரிய மலையை தூக்கி தலைமேல் வைத்து கொண்டது போல இராஜாங்க பாரத்தை நான் வகித்து கொண்டபடியால் அதை நான் தாங்கும்படி நீங்களும் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அரசு செலுத்துவது நம்முடைய வீட்டு கிள்ளுக்கீரை அல்ல. உலகத்தில் உள்ள சகல தொழில்களிலும் அதிகாரங்களிலும் ராஜாதிகாரம் எப்படி மேலானதாயிருக்கிறதோ அப்படியே அதைச் சேர்ந்த வேலைகளும் அபாரமாயிருக்கின்றன. ஒரு குடும்பத்து தலைவனாயிருக்கிறவன் அந்த குடும்பத்துக்காக ஓயாமல் பாடுபடுகிறான். கோடானு கோடி குடும்பங்களுக்கு தலைவனாயிருக்கிற இறைவன் ஒரு நிமிஷமாவது சும்மா இருக்கலாமா? சொற்ப கூலியை வாங்கி கொண்டு வேலை செய்கிறவன் அகோராத்திரம் உழைக்கிறான். அப்படியானால் எண்ணிக்கை இல்லாத வருமானங்களையும் ஊதியங்களையும் இராஜ சுதந்திரங்களையும் ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற அரசன் அந்த ஜனங்களுக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும்? அரசனுடைய நேரமும் புத்தியும் சக்தியும் ஜனங்களுக்கு சொந்தமேயன்றி அரசனுக்கு சொந்தமல்ல. ஜனங்களுடைய சௌக்கியத்துக்காக இராஜாங்கம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர தன்னுடைய சௌக்கியத்துக்காக ஏற்பட்டிருக்கவில்லை என்பதை அரசன் எப்போதும் தன்னுடைய கருத்தில் வைக்க வேண்டும். அரசன் ஜனங்களுடைய சுகாசுகங்களையே தன்னுடைய சுகாசுகங்களாக எண்ண வேண்டுமே அல்லாது தன்னையும் ஜனங்களையும் பிரத்யேகமாக எண்ணக்கூடாது. அப்படி பிரத்யேகமாக எண்ணுகிற பட்சத்தில் தன்னை பார்க்கிலும் ஜனங்களையே விசேஷமாக எண்ண வேண்டும். ஒரு அன்புள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுடைய சௌக்கியத்தின் மேலே நாட்டமாயிருப்பது போல் அரசனும் பிரஜைகளுடைய நன்மைகளையே எப்போதும் தேட வேண்டும். அரசன் நல்ல சட்ட திட்டங்களை உண்டு பண்ணி அந்தப்படி தான் முந்தி நடந்து வழிகாட்ட வேண்டும். எப்போது யாவரும் காணும்படியான முகாரவிந்தத்தை உடையவனாகவும் அருள் பொழியா நின்ற கண்ணை உடையவனாகவும் ஜனங்களுடைய குறைகளை கேட்க எப்போதும் சித்தமாயிருக்கிற காதுகளை உடையவனாகவும் சத்தியமும் இன்சொல்லும் குடிகொண்ட நாவையுடையவனாகவும் ஜனங்களுடைய பயத்தை தீர்க்கும் அபயாஸ்தங்களை உடையவனாகவும் பரஸ்திரீகள் காணாத மார்புடையவனாகவும் சத்துருக்கள் காணாத முதுகுடையவனாகவும் தர்மமே அவதரித்தது போன்ற நற்குண நற்செய்கைகளை உடையவனாகவும் அரசன் பிரகாசிக்க வேண்டும். ஜலமும் விவசாய தொழிலும் உலகத்துக்கு முக்கியமானதால் ஆறுகள், குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் முதலியவைகளை நன்றாக வெட்டி வேளாண்மைக்குரிய சாதகங்களை அரசன் செய்து கொடுக்க வேண்டும். வியாபாரங்களும் பல தொழில்களும் கிரமமாய் நடக்கும்படி சர்வ ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். பாலங்கள், மதகுகள், ரஸ்தாக்கள், சாலை மார்க்கங்கள் முதலியவைகளை உண்டாக்கி அவைகளை எப்போதும் செவ்வையான ஸ்திதியில் வைத்திருக்க வேண்டும். குருடர், முடவர் முதலிய அங்கஹீனர்களும் பாடுபட சக்தியில்லாத விருத்தர்களும் ஸ்திரீகளும் ரோகஸ்தர்களும் அனாதை பிள்ளைகளும் பரம ஏழைகளும் வெளியே போய் பிச்சை எடுக்காதபடி தர்மசாலைகளை உண்டாக்கி அவர்களை அரசனே சம்ரட்சிக்க வேண்டும். வைத்தியசாலை, ஔஷதசாலை முதலியவைகளை ஊர்கள்தோறும் ஏற்படுத்தி ஏழைகளுக்கு தர்ம வைத்தியம் செய்யும்படி தகுந்த வைத்தியர்களை நியமிக்க வேண்டும். வித்யாசாலைகளை உண்டாக்கி அக்ஷராபியாசம், இலக்கணம், இலக்கியம், பூகோளம், ககோளம், கணிதம், பல தேச சரித்திரம் முதலியவைகளை படிப்பதுமன்றி சத்தியம், பிரமாணிக்கம், நீதிநெறி, தெய்வபக்தி, பரோபகாரம் முதலிய சன்மார்க்கங்களையும் கற்பிக்க வேண்டும். பணம் கொடுத்து படிக்க நிர்வாகமில்லாத பிள்ளைகள் இலவசமாக படிக்கும்படி அரசன் திட்டம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு தேகபலமும் சௌக்கியமும் உண்டாகும்படி சிலம்பக்கூடம் முதலியவைகளை ஸ்தாபிக்க வேண்டும். சிற்ப வேலை, நெசவு தொழில், தச்சு வேலை, கொற்று வேலை முதலிய பல தொழில்களை கற்றுக்கொள்ள இஷ்டமுள்ளவர்களுக்கு உபயோகமாகும்படி பல தொழிற்சாலைகளை நியமிக்க வேண்டும். மார்க்கங்களிலும் இன்னும் முக்கியமான இடங்களிலும் வழிப்போக்கர் தங்கும்படியாக சத்திரன், சாவடி முதலியவைகளை நிலைப்படுத்த வேண்டும். ஜனங்களுடைய வீடுகளும் தெருக்களும் சுத்தமாகவும் நாகரிகமாகவும் காற்று நடமாட்டமாகவும் இருக்கும்படி ஜாக்கிரதை செய்வதுமன்றி மல ஜல ஆதி அசுத்தங்களும் ஜனங்களுடைய பார்வையில் படாதபடி அடிக்கடி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். பெயர் போன வித்யா பாரங்கதர்களுக்கும் அருமையான தொழிலாளிகளுக்கும் அரசன் வெகுமதிகளும் உபகார சம்பளங்களும் கொடுத்து அவர்களை கனப்படுத்த வேண்டும். அரசன் சாதுஜன மித்திரனாகவும் அசாத சத்ருவாகவும் இருக்க வேண்டும். அரசன் ஜனங்களை அறியாவிட்டால் அவர்கள் எப்படி அவர்களை ஆளக்கூடும்? ஆகையால் அரசன் ஜனங்களுக்குள்ளே தானும் ஒருவனாக சஞ்சரித்து அவர்களுடைய குணா குணங்களையும் ஆசார கிரமங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அரசன் காஷிக்கெளியனாய் மதுரபாஷியாய் சகலருடைய குறைகளையும் கேட்டு உடனே பரிகாரம் செய்ய வேண்டும். அரசன் எல்லோருக்கும் காது கொடுக்க வேண்டுமே தவிர தகுந்த விசாரணை இல்லாமல் எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்ப ஒண்ணாது. கடவுளைப் போல அரசனுக்கு சர்வலோக சஞ்சாரமும் சர்வ சக்தியும் இல்லாதபடியால் உத்தியோகஸ்தர்கள் மூலமாகவே அநேக காரியங்களையும் அரசன் நடத்த வேண்டியதாய் இருக்கும். அந்த உத்தியோகஸ்தர்கள் இராஜ பிரதிநிதிகளாகையால் அவர்கள் சர்வோத்தமர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அரசனை பாவமும் பழியும் தொடருமானதால் அரசன் திறமையும் சன்மார்க்கமும் உள்ளவர்களை தேடி அவர்களுக்கே தகுந்த உத்தியோகங்களை கொடுக்க வேண்டும். ஒருவன் வேலை பார்க்கும் திறமையில் அதி மேதாவியாய் இருந்தாலும் நற்குண சூனியனாய் இருப்பானானால் அவனுக்கு அரசன் அற்ப உத்தியோகமும் கொடுக்கக்கூடாது. அரசன் யோகியர்களையே நாடுகிறான் என்று யாவருக்கும் தெரிந்தால் உலகத்தில் யோகியதை அதிகரிக்கவும் அயோக்கியதை வலசை வாங்கி போகவும் இடமாகுமல்லவா? சில இராஜாங்கத்தார் யோகியதையை குறித்து யாதொரு பரீட்சையும் செய்யாமல் கல்வி பரீட்சை மட்டும் செய்து கொண்டு அதில் யார் தேர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கே அந்த உத்தியோகங்களையும் கொடுக்கிறார்கள். நாம் வித்யா பரீட்சையோடே யோகியதா பரீட்சையும் செய்யாமல் ஒருவருக்கும் உத்தியோகம் கொடுக்கக்கூடாது. இங்கிலீஷ் துரைத்தனத்தாரால் நியமிக்கப்பட்டிருக்கிற பாடசாலைகளில் ஈஸ்வர நிச்சய சன்மார்க்கம் முதலிய ஆத்மார்த்தமான விஷயங்கள் கற்பிக்கப்படாமல் லௌகீக சம்பந்தமான சில காரியங்கள் மட்டும் கற்பிக்கப்படுகிறபடியால் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்கிற பிள்ளைகள் உலகாயதர்களாயும் நாஸ்திகர்களாயும் பரிணமிக்கிறார்கள். அவர்களுக்கு உத்தியோகமான உடனே பணமே தெய்வம் என்று நினைத்து அதை சம்பாதிப்பதற்காக சகல அக்கிரமங்களையும் செய்கிறார்கள். இங்கிலீஷ் துரைத்தனத்தாருடைய சட்டத்தில் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு சர்வாதூலமான சட்டம் இதைவிட வேறொன்று இருக்கக்கூடுமோ? திருடனுடைய இம்மைக்கு பயந்து அவர்களுக்கு பொக்கிஷத்தின் திறவுகளை கொடுப்பவர்கள் போல உத்தியோகஸ்தர்களுடைய நிர்பந்தத்தினால் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறார்களே தவிர அவர்களுக்கு மனப்பூர்வமாய் லஞ்சம் கொடுப்பவர்கள் ஒருவரும் இல்லை. அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மியை உடைக்கும் என்கிற பழமொழிப்படி ஒரு அதிகாரிக்கு யார் மேலே துவேஷம் இருக்கிறதோ அவர்களை கெடுக்கிறதற்காக பல சமயங்கள் நேரிடுகின்றன. வழக்கமாயும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளுக்கு எவன் லஞ்சம் கொடுக்கவில்லையோ அவன் அந்த அதிகாரிக்கு ஜன்ம சத்ருவாகிறான். அவனுடைய வழக்குகளை எல்லாம் கெடுத்து மடிமாங்காய் போட்டு கழுத்தறுக்க அதிகாரி சமயம் தேடுகிறபடியால் கை லஞ்சம் கொடுத்து அவனுடைய தயவை சம்பாதிக்க வழக்காளிகள் உடன்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிர்பந்தங்களினால் லஞ்சம் கொடுக்க சம்மதிக்கிறார்களே தவிர மன திருப்தியாக லஞ்சம் கொடுக்கிறவர்களை தண்டிப்பது சிரமமாயிருக்கும். இங்கிலீஷ் ஆளுகையில் லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் லஞ்ச பிரியாது கொண்டு வர ஒருவரும் துணிகிறதில்லை. அப்படி யாராகிலும் துணிந்தாலும் அதிகாரிகளுக்கு விரோதமாக சாட்சிகள் அகப்படுவது துர்லபமாயிருக்கின்றது. லஞ்ச பிரியாது செய்த குற்றத்திற்காக பிரியாதுக்காரன் பல வகையாக தண்டிக்கப்படுகிறதுமன்றி அவன் எப்போதும் அதிகாரிகளினுடைய க்ஷாத்திரத்திற்கு பாத்திரனாகிறான். இவ்வகையாக லஞ்சம் வாங்கிகளுக்கு பல சாதகங்களும் இருக்கிறபடியால் அவர்கள் லஞ்சம் வாங்குகிறதற்கு உத்தாரச்சீட்டு பெற்று கொண்டது போல நிர்பயமாய் சர்வ கொள்ளை அடிக்கிறார்கள். அதுவும் போதாதென்று அவர்களுடைய ஆயுசு வரையில் அவர்களுக்கு துறைத்தனத்தார் உபகார சம்பங்களையும் கொடுக்கிறார்கள். லஞ்சம் கொடுக்கிறவர்களை தண்டிக்கிறதென்கிற விதியை நாம் பரிச்சேடம் அனுசரிக்க கூடாது. அன்றியும் ஒரு உத்தியோகஸ்தன் பரிதானம் வாங்குகிறான் என்றாவது அல்லது வேறு பிரபலமான துஷ்கிருத்தியங்கள் செய்கிறான் என்றாவது பல பெயர்களுக்கு பகிரங்கமாய் தெரிந்திருந்தால் அதை பற்றி பூரண விசாரணை செய்து கொண்டு அவன் மேலே பிரியாது வராமலிருந்தாலும் கூட அவனை உடனே உத்தியோகத்து நின்று நீக்கிவிட வேண்டும். அரசன் அயோக்கியமான உத்தியோகஸ்தர்களை எப்போதும் நன்கு மதித்து அபிமானிக்க வேண்டும். அவர்கள் மூப்பு ரோகம் முதலிய காரணங்களால் வேலை பார்க்க அசக்தர்களாயிருக்கும் போது அரசன் அவர்களுக்கு உபகார சம்பளம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும். அவர்கள் அகால மரணமாய் இறந்து போய் அவர்களுடைய புத்திர களத்திராதிகள் அன்னவஸ்திரத்துக்கு வழியில்லாமல் நிற்கதியாயிருப்பார்களானால் அவர்களை அரசன் போஷிக்க வேண்டும். தங்களுக்கு பிற்காலம் தங்களுடைய குடும்ப சம்ரக்ஷணைக்கு மார்க்கம் செய்ய வேண்டுமென்கிற எண்ணத்துடன் அநேகர் லஞ்சத்தை கையாளுகிறபடியால் அரசன் தங்களுக்கு பிற்காலத்தில் தங்களுடைய குடும்பங்களை போஷிப்பான் என்கிற நிச்சயம் இருந்தால் அநேகர் லஞ்சம் வாங்காமல் பரிசுத்தராயிருப்பார்கள் என்பது உண்மையே. ராஜ பதவி எல்லாருடைய அந்தஸ்துக்கும் மேற்பட்டதாயிருப்பது போலவே அரசன் நற்குணங்களிலும் புத்தியிலும் சாமர்த்தியங்களிலும் மற்றவர்களுக்கு மீசரமாயிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவனை யார் மதிப்பார்கள்? சூரியன் தன்னுடைய ஒளியினால் எல்லா பொருள்களையும் பிரகாசிக்க செய்வது போல் அரசனும் தன்னுடைய நற்குணங்களால் குடிகளுடைய குணம் திருந்தும்படி செய்ய வேண்டும். அரசன் சிற்றின்பத்தை திரஸ்கரிக்க வேண்டும். அந்நிய ஸ்திரீகளுடைய அழகுக்கு குருடனாயிருக்க வேண்டும். தப்பு ஸ்தோத்திரத்துக்கு செவிடனாயிருக்க வேண்டும். அரசனுக்கு செங்கோலின் பலம் பலமேயல்லாமல் ரத கஜ துரகபதாதிகள் பலமல்ல. செங்கோல் கோணாமல் அரசாளுகிற மன்னனுக்கு நாடெல்லாம் அரணாதல் போற வேறு அரண் வேண்டுவதில்லை. குடிகளெல்லாம் அவனுக்கு படையாகையால் வேறு படை வேண்டுவதில்லை. அவர்களுடைய மனங்களெல்லாம் அவனுக்கு வாசஸ்தலமானதால் வேறு அரண்மனை வேண்டுவதில்லை. அந்த அரசனுக்கு சத்துருக்களும் இல்லை. கொடுங்கோல் மன்னனுக்கு குடிகளே பகைவர். அவனுடைய கோட்டையே யுத்தபூமி. அவன் அடி வைக்கும் இடமெல்லாம் படுகுழி. அவன் உண்ணும் அன்னமே விஷம். அவனை சூழ்ந்திருப்பவர்கள் எல்லோரும் யம தூதர்கள். அவனுடைய அரண்மனையே மயானம். ஆகையால் கொடுங்கோல் மன்னர் உய்வதற்கு வழியில்லை என்று தேன் மழை பொழிவது போல ஞானாம்பாள் பிரசங்கித்தாள். நான் அளவற்ற ஆக்லாதடைந்து அவளை பார்த்து, நீ இவ்வளவு கையிருப்பு வைத்து கொண்டு அரசாள தெரியாதென்று சொன்னாயே, இப்போது உலகத்தில் அரசு செய்கிறவர்களுக்கு உனக்கு தெரிந்த காரியங்களில் நூற்றில் ஒரு பங்கு கூட தெரியுமா என்றேன். அவள் என்னை பார்த்து, வார்த்தைக்கு தரித்திரமுண்டோ? வாய்ப்பந்தல் போட யாராலே கூடாது? அரசன் நடக்க வேண்டிய நெறிகளை பற்றி நான் வாசா கைங்கரியமாக பேசின போதிலும் பேசினபடி நடப்பதல்லவோ கஷ்டம் என்றாள். நானும் ஞானாம்பாளும் ஒருவரையொருவர் சந்தித்த சந்தோஷத்தினால் நேரம் போவது கூட தெரியாமல் நாங்கள் சம்பாஷித்து கொண்டிருக்கும் போது உதயபேரி முதலிய வாத்தியங்கள் முழங்கினபடியால் விடியற்காலம் ஆய்விட்டதென்று தெரிந்து கொண்டோம். உடனே ஞானாம்பாள் ஒரு அரைக்கிலோ போய் பெண் ரூபத்தை மாற்றி புருஷ ரூபம் தரித்து கொண்டு என் முன்பாக வந்தாள். அதற்கு முன் பெண்ணுக்கு பெண் ஆசிக்கும்படியான அதிரூபவதியாயிருந்தாள். இப்போது ஆணுக்கு ஆண் அபேட்சிக்கும்படியான அழகிய புருஷ வேஷம் பூண்டு கொண்டு வந்தாள். அவள் சாக்ஷாத் புருஷ வடிவமாகவே இருந்தபடியால் அவள் பெண்ணென்பதை மறந்துவிட்டு, இந்த மகாபுருஷனை மனம் செய்வதற்கு நாம் பெண்ணாய் பிறக்காமல் போய்விட்டோமே என்று சற்று நேரம் மதிமயங்கி பிற்பாடு தெளிந்து கொண்டேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 38 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.